நமஸ்காரம். இன்றைய சந்தர்ப்பத்தை நடப்பதை நாட்டு நடப்பை கண்ணன் பகவத்கீதையில் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் குறிப்பிடுகிறார். உபனிஷத்துக்களும் சொல்லுகின்றன. அன்றாட வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யதா நத்யஹ சந்தமானா சமுத்ரே அஸ்தங்கச்சந்தி என்று வேதாந்தம். கங்கை, யமுனை, காவிரி, வைகை, தாமிரவர்ணி என்று தனித்தனி பெயரோடு அததன் அடையாளங்களோடு நதிகளெல்லாம் ஓடுகின்றன. அது எப்போதும் அந்த அடையாளம் இருக்கும், ஓடும் வரை இருக்கும், மக்களும் பயன்பெறுவார்கள். ஆனால் அந்த நதி கடலில் கலக்க வேண்டுமா இல்லையா? கடலில் கலப்பதுதான் அந்த நதிக்கு பெருமை. இன்னும் கேட்டால் நத நதீபதி என்று கடலுக்கே ஒரு பெயர் உண்டு. நதிகளுக்கெல்லாம் கணவன் பதி என்று ஒரு பெருமை, இலக்கியப்படி சொல்லப்படும் பெருமை. இப்போ ஒரு ஆறு போய் கடலில் இணையாவிட்டால் அதனால் ஒரு அங்குலம் கடல் அளவு குறைந்து விடுமா? இல்லை ஆற்று தண்ணீர் நிறைய உள்ள வந்தால் பல அங்குலங்கள் உயர்ந்து விடுமா? ரெண்டும் இல்லை. ஆறு போய் கடலில் கலந்தால் அதுதான் இயற்கை நியதி. கடலில் கலந்த பிற்பாடு இது கங்கை, இது யமுனை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதும் கங்கை யமுனையும் ஓடிக்கொண்டிருக்கும். அததற்குண்டான சிறப்புகள் உண்டு. ஆனால் கலந்துதான் தீர வேண்டும். கலந்தால்தான் அதற்கு பெருமை. ஆபூர்யமானம் அச்சலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி தத்வத்துன்னு கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார். தண்ணீரெல்லாம் போய் கலங்கா கடலில் கலக்கின்றன. ஆழம் காணமாட்டாத கடல், அது உயராது தாழாது, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், இடம் கொடுக்கும். இதே போல ஒரு ஜீவாத்மா முக்தி அடைகிறார். இப்ப நாம் ஒத்தொத்தரும் ஒவ்வொரு ஜீவன், நமக்கு என்ன கர்மங்கள் உள்ளன, பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இந்த கர்மங்கள் எல்லாம் தொலைத்து பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்று வேதாந்தம் சொல்றபடிக்கு பரமாத்மாவை அடைகிறோம், அவரோடு இணைந்து அனுபவிக்கிறோம். அங்கு சென்று பெருமானோடு இணைந்த பிற்பாடு மோட்சம் அடைந்த பிற்பாடு நமக்குன்னு கீழ் உலகத்தில் அந்தஸ்து இருந்ததே, பேர் இருந்ததே, வீடு வாசல் எல்லாம் இருந்ததே. ஆனால் இங்கே பெருமானை முக்தியில் அடைந்தவுடன் அதே போல் கர்மங்கள், பெயர், ஊர், வாகனம், வசதி இதெல்லாம் இல்லையே என்று நினைக்க முடியுமோ? இதெல்லாம் கர்மத்தினால ஏற்பட்ட வேறுபாடுகள். இது தொலைந்து பெருமானோடே சேர்கிறோம். அது தனி அந்தஸ்து, சிறப்பான அந்தஸ்து. ஆனால் பார்த்தால் அங்கு எல்லாரும் நித்தியர்கள், எல்லாரும் முக்தர்கள், முக்தி அடைந்தவர்கள். வித்தியாசமே இல்லையே. எனக்குன்னு ஒரு தனித்தன்மை அங்கு இருக்குமா, பேர் இருக்குமா, ஊர் இருக்குமா? அதெல்லாம் இந்த பூலோகத்தில் எனக்கு இருந்தது. அப்ப இதை விட்டு கொடுக்கிறோமோ என்று தோணலாம். அங்கு போன பிற்பாடுதான் அதன் சிறப்பு என்ன என்றே புரியும். இது இன்ப துன்பங்கள் கலந்திருந்தோம், அதை அடையாளமாக நினைத்திருந்தோம். இங்கிருக்கும் வரை ஞானத்திலோ பக்தியிலோ முன்னேற முடியவில்லை. ஆனால் அங்கு ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவில்லை. அனைவரோடையும் நான் சமமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். என்னால் இவ்வுலகத்தில் உயர்ந்தவன் என்று சொல்லியும் பிரித்து வைத்து விடலாம், தாழ்ந்தவன் என்று சொல்லியும் பிரித்து வைத்து விடலாம். ஆனால் நாம் அறியாத்தனத்தாலே நம்ம ஏதோ உயர்ந்தவன் சொல்லி பிரித்து வைத்ததாக நினைத்திருப்போம். கடைசியில் உலகம் நம்மை தாழ்ந்தவன் பட்டம் கட்டி தள்ளி வைத்திருக்கும். ஆனால் முக்தி அடைந்தால் இந்த உயர்வு தாழ்வுகள் இல்லாமல் பெருமானோடையும் சமமாகிறோம், மற்ற அங்கிருக்கும் ஜீவர்களோடையும் சமமாகி விடுகிறோம். இதுதானே யாருமே எதிர்பார்ப்பது? அதனால் சிறப்பான அந்தஸ்து இருந்ததே நமக்குன்னு பேர், ஊர், வாகனம், வசதி, வீடு, வாசல், படிப்பு இதெல்லாம் இருந்ததே, அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்துத்தானே வைகுந்தத்தில் பெருமானுடைய சமமாகிறோம்னால், ஆமாம், இதெல்லாத்தையும் விட அது எவ்வளவு உயர்ந்தது. அப்ப மற்ற பேரோட சமமாவது ஞானத்திலும் பக்தியிலும் சிறப்பதே சிறந்தது. அதுதான் உண்மையான சிறப்பு அந்தஸ்து. இப்ப இங்கு பிறந்தவன் இங்கேயே இருந்து விட்டால் என்ன என்று நினைத்தால், நான் எதற்கு பெருமானோட கூட வேண்டும், அந்த சோதியில் ஏன் கலக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அப்ப நமக்கு நிஜமான அந்தஸ்து கிடைப்பதற்கு நமக்கே விருப்பம் இல்லைன்னு ஆகிவிடும். தாயார் குழந்தை பெறுகிறாள், அந்த குழந்தை வளர வேண்டும். பிறக்கும் போது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தொப்புள் குடி உறவு உண்டு. எந்த தாயாவது இந்த தொப்புள் குடையோடையே என் குழந்தை இருக்கட்டும் என நினைப்பாளா? மாட்டாள். ஆனால் அந்த தொப்புள் குடி இருக்கிற வரைக்கும் அவள் வசத்தில் குழந்தை இருக்கும். எந்த தாய்க்கும் அதில் விருப்பம் இருக்கலாம், ஆனால் அந்த தாயே அவள் செவிலியோ உதவிக்கு இருப்பவரோ தொப்புள் குடையை அறுத்துத்தான் குழந்தையை கொடுக்கிறார்கள். அப்பதான குழந்தை வளரும். அதனால் எப்போதும் ஒரு தொப்புள் கொடியை ஒட்டிக்கொண்டே இருக்க முடியாது, அதை தாண்டிதான் வளர்ந்தாக வேண்டும். காலை கட்டி வைத்துக் கொண்டு எப்படி வளர்ச்சி கிடைக்கும்? இப்ப நாம சிறு சிறு பாதைகளில் சென்று கொண்டிருந்தால் வேகமாக ஊர்களுக்கு போக முடியாது. இன்று நெடுஞ்சாலை போட்டு அனைவரும் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து சேர வேண்டும். அப்பதான் வேகமாக போக முடியும், முன்னேற முடியும். இப்ப நாம சென்னையிலேருந்தோ எங்கிருந்தோ கிளம்பினாலே நெடுஞ்சாலைக்கு போற அளவுக்கு தான் ரொம்ப நேரமாகிறது. அங்கு போன விற்பாடு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை வேகமாக கடந்து விடுகிறோம். அப்ப நமக்கு நமக்கு என்று வட்டம் போட்டு குறுகிய சாலை வைத்துக் கொண்டிருந்தால் முன்னேற முடியாது. அதை தாண்டி எப்படி ஒரு ஜீவன் பரமாத்மா என்னும் ஜோதியோடு இணைகிறானோ அதை போல்தான், எப்படி நதிகளெல்லாம் போய் கடலில் இணைகிறதோ அதில் ஏற்கனவே இருந்த நதியும் உண்டு, ஆனால் கடலில் வந்த விற்பாடு அந்த தனித்தன்மை தெரியாது. அதுதான் பெருமையே. ஆகவே நாம் நாம இருக்க வேண்டும். அதே சமயம் ஏதோ நாம் தனி நாம் தனி என்று நினைத்து லாபம் இல்லை. நம்முடைய பாரத தேசம் ஒரே தேசம். திடீரென்று சந்தேகம் வரலாம், பாரதம் ஒரு தேசமா? இன்று பாரதம் பல தேசங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பல தேசங்கள் சேர்ந்து பாரதம் இருந்தது, அகண்ட பாரதம். ஆனால் ஏதோ காலத்தின் கட்டாயத்தாலே பாரசீகம் பெர்ஷியாவினுடைய கிழக்கில் இருந்து இன்றும் கம்போடியா அங்கோர்வாட் வரை நம் பாரத தேசம் பறந்திருந்தது. அதெல்லாம் தனித்தனி நாடுகள். இப்ப நாம் இருப்பது ஆசேத்து ஹிமாச்சலம், ஹிமாச்சலத்திலிருந்து சேத்து கன்னியாகுமரி வரை, அதுவரை பாரதம். இந்த பூமி உலகத்துக்கே நல்லது சொல்ல பூமி. ஏதோ படையெடுப்புகளுக்கு முன்னால் நாமே உலகத்துக்கு பல விஷயங்களை ஒரு பொருளாதார வல்லரசாக கூட ஏற்கனவே இருந்திருக்கிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக திரும்ப வரும். அதனால் இந்த பாரதம் ஒன்றுதானா பன்முகம் கொண்டதாயிற்றே என்றால், நம் உடலில் கூட கண்ணின் வேலை வேறு, காதின் வேலை வேறு, மூக்கின் வேலை வேறு, காலின் வேலை வேறு, இப்படி வெவ்வேறு வேலை பார்க்கிறபடியால் இந்த உடல் ஒன்றுதானான்னு கேட்டால் ஒன்றுதான். அதில் பல உறுப்புகள், ஆனால் இது மொத்தமும் சேர்த்து ஒரு அடையாளத்தோடு தான் இருக்க வேண்டும். அதன் பணி தனித்தனிதாக இருக்கலாம். அதைப்போல் நம்ம பாரதம் ஒரே நாடுதான், சந்தேகமே வேண்டாம். அதற்கு பல முகங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல உடைகள், ஆடை, அலங்காரம், உணவு வகைகள், அதுதானே அதன் பெருமையே. ஆனால் அனைத்தும் சேர்த்து பாரதம் என்பது ஒன்றும். அந்த பாரதம் எப்போதும் இந்த உலகத்துக்கு நல்லதை எடுத்து சொல்லி ஆன்மீக பாதையில் வழிகாட்டி எப்போதும் சாந்தி நிலவ செய்யும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.